புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா இந்த உலகத்துல மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் மண்ணை சார்ந்தே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனவே மண் இல்லையேல் இல்லை, மனிதன் இல்லை என்பது மிகையல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தகைய மண் வளத்தை பேணி காப்பது அப்படிங்கிறது நம்ம அனைவருடைய தலையாய கடமை. ஒரு நலமான மண் வளந்தா பசுமையான விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்கு. உலகத்துல மக்கள் தொகை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதிரி உணவு தேவையும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதனை நிவர்த்தி செய்யறதுக்கு உணவு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாக தான் இருக்கு. இத்தகைய உணவு உற்பத்தியை நம்ம மேற்கொள்றதுக்கு மண் வந்து ஒரு அடித்தளமாகவும் ஒரு வளமாகவும் இருந்தால் மட்டும்தான் உணவு உற்பத்தி அப்படிங்கிறது சாத்தியமாகும். தாவர வளர்ச்சிக்கும் மண் ஒரு முக்கிய ஊடகமாகவும் இருக்கு. உயிரின நலத்திற்கும் ஆரோக்கியமான வாழ்வை மனிதன் வாழ்றதுக்கும் வளமான மண் தான் மிகப்பெரிய ஆதாரமாகவும் விளங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு வந்த உலக மண்வள தினத்தை முன்னிட்டு ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரு புவனேஸ்வரி அவர்கள் மண்ணின் முக்கியத்துவம், மண்ணில் இருக்கும் மகத்துவம், அவற்றின் சிறப்புகள், பயன்பாடுகள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக மண்வள தினத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் ஆர் புவனேஸ்வரி. நான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இயங்கும் ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் மண்ணியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். நான் இதற்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் புலத்தில் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்துள்ளேன்.
இப்போடைய நம்மளுடைய விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து மண் வளம். ஏன்னா எந்த அளவுக்கு மண் வளம் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட நம்முடைய பயிர்கள் நல்ல செழிப்பமாக வளர்ந்து நமக்கு ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில நம்ம வந்து ஒரு மண்ணுக்கு வந்து மரியாதை செலுத்தக்கூடிய விதமாகவும் அதே நேரத்தில் நமக்கு மிக பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மீண்டும் அதோட பயன்களை பயன்படுத்தும் விதமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா இருக்கு. அந்த வகையில வந்து இப்ப இந்த உலக மண்வள தினம் ஏன் வந்து இந்த கொண்டாடப்படுது மேடம்?
உலக மண்வள தினமானது ஐக்கிய நாடுகளின் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் கூற்றுப்படி உலக மண் தினம் வேர்ல்டு சாயில் டே ஆண்டுதோறும் டிசம்பர் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதில் ஆரோக்கியமான மண்ணின் முக்கியத்துவத்தின் மீது கவனம் செலுத்துவதற்கும் மண் வளங்களின் நிலையான மேலாண்மைக்கு ஆதரவளிப்பதற்கும் இது ஒரு வழிமுறையாக அனுசரிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த மண்வள தினம் அனுசரிப்பதால் விவசாயிகள் மட்டுமல்லாது பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் நம் இளைய தலைமுறையினரும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவ்வழியே செயல்பட முடியும் என்று நம்புகிறேன். இந்த மண்வள தினம் அனுசரிப்பதால் இத்தகைய பயன்களை அனுபவிக்கலாம் என்று நான் நம்புகிறேன்.
இப்போ மிகவும் போற்றக்கூடிய இந்த மண் வளமானது அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்க வேண்டிய முயற்சிகளை செய்யணும், எந்த மாதிரி செய்தால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மேடம்?
மண் வளத்தை பாதுகாக்க முதலாவது மண் வளத்தின் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இரண்டாவது, இத்தகைய மண் வளத்தை பாதுகாக்க சுற்றுச்சூழலை தூய்மையாக கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தது, விவசாயிகள் மண்வளம் பாதுகாக்க கட்டாயம் அதன் திறனை மதிப்பீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு விவசாயியும் அருகில் உள்ள மண் பரிசோதனை நிலையத்திற்கு சென்று ஆண்டுதோறும் தங்கள் மண்ணின் மதிப்பீடு குறித்த தகவல்களை கட்டாயம் பெற வேண்டும். அவ்வாறு பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிலையான மண் மேலாண்மை நடைமுறைகளை கையாள முடியும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் சரியான நிர்வாகத்தன்மையை மேற்கொள்ளலாம். இறுதியாக, இயற்கை உரங்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவதால் கண்டிப்பாக நிச்சயமாக நம் மண் வளத்தை பாதுகாக்கலாம்.
இப்போ வந்து உள்ள காலங்களில் வந்து அதிகமாக விவசாயிகள் வந்து நம்மளோட இயற்கையான முறையில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான பலரும் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு மீண்டும் பழையபடி இயற்கையான உணவுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய பேர் அதற்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. ரசாயனத்தை தாண்டி இயற்கை உணவுகளை நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் வகையாக விவசாயிகளும் முன் வந்து வர்றதுல மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேடம். அவங்களுக்கு முதல்ல இந்த நேரத்தில் ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இப்போ நம்மளுடைய நாட்டில் வந்து எத்தனை வகையான மண் வகைகள் வந்து இருக்கு மேடம்?
கிட்டத்தட்ட நம் நாட்டில் 12 வகையான மண் வகைகள் உள்ளன. இங்கிலீஷ்ல சொல்லப்போனா ஆர்டர், சப் ஆர்டர், கிரேட் குரூப், சப் குரூப், ஃபேமிலி, சீரியஸ், ஃபேசஸ், இந்த மாதிரி பல வரிசைப்படுத்தப்பட்ட குழுக்களாக அமைந்துள்ளன. இந்த குழுக்கள்லாம் பொதுவாக மண்ணின் உருவாக எடுத்துக்கொண்ட காலங்கள், அதனுடைய காலநிலை, மண்ணின் மூலப்பொருட்களின் தன்மை, விளைச்சலின் தன்மை, இவை அனைத்தையும் சார்ந்து இவை ஒரு 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து உலக நடைமுறையில் உள்ளது. இதன் மட்டும் அல்லாது நம்ம குறிப்பா தமிழ்நாட்டில் பார்க்கணும்னா மிக முக்கியமான 5 மண் வகைகள் உள்ளன. அவை சிவப்பு களிம்பு, லேட்ரைட் சாயில், கருப்பு சாயில், வண்டல் மண், உப்பு தன்மையுடைய மண். இந்த 5 சாயில் தான் அதிகமாக தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய வகையாக காணப்படுகிறது.
ஒவ்வொரு மண்ணுக்கான வகைகள்ல என்னென்ன சிறப்புகள் மேடம் இல்ல பயிரீடு செய்யக்கூடிய விஷயத்துல இருந்தா ஒரு சிறப்பா இருக்கும்?
பொதுவாக நம்ம வந்து வண்டல் மண்ணு, கருப்பு மண்ணு, இந்த சிவப்பு களிமண் மண்ணு, இவை எல்லாமே நன்கு விளையக்கூட மண்களாக காணப்படுகின்றன. இதில் பகுதி நேரமாகவோ அல்லது சில நேரங்களிலும் உப்புத்தன்மையுடைய மண்கள் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அது ஒரு உரு மேலாண்மையும், ஒரு ஒழுங்குபட ஒரு நீர் மேலாண்மை மூலமாகவும், ஒரு மண் மேலாண்மை நம்ம ஆதரிப்பதாலும் கையாளுவதாலையும் இந்த உப்புத்தன்மையுடைய மண்ணை வந்து நம்ம கரெக்டான முறையில பராமரிப்பால பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலம் நம்ம பயன்களை அடையலாம்.
அதே போல ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அதற்கான தகுந்த போல விவசாயிகளும் அதை பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பா. விவசாயியின் குறிப்பிட்ட பயிருக்கேற்ற மண் வகையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு அவங்க குறிப்பிட்ட மண் வகையை தேர்ந்தெடுத்து அந்த மண்ணுக்கு ஏற்றாற் போல அவங்க வந்து பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்து பயிரிடும் பொழுது அவங்களுக்கு இடையூறுகள் என்பது நிச்சயமாகவே அமையாது.
இது மாதிரி சந்தேகங்களோ இல்ல ஏதேனும் மேலும் விவரங்களை அறிஞ்சிக்கிறது வேளாண்மை துறை வந்து என்ன அவங்களுக்கு விவசாயிகளுக்கு வழிகாட்டுதலாக இருக்காங்க மேடம்?
விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை விரிவாக்கத்திலிருந்து நிறைய வந்து பயிற்சிகளும், விரிவாக்கத்துறையிலிருந்து அவங்களுக்கு தொழில்நுட்ப யுக்திகளும் ஆங்காங்கே கருத்தரங்கர்களாக அமைத்து குறிப்பிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் ஒன்று கூடி அவங்களுடைய அனைத்து டெக்னாலஜிஸ், புது நியூ டெக்னாலஜிஸ், தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் ஃபார்மருக்கு மிக எளிதில் புரியக்கூடிய அளவில் அதிக பயன்பாடுடன் கூடிய ஆற்றலோடு அவர்கள் செயல்படுகிறார்கள்.
இப்போ ஒவ்வொரு துறையிலையும் கல்வி வளர்ச்சி அப்படிங்கறத வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு படிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. இப்ப நம்ம விவசாய தொழிலையும் நிறைய மாணவர்கள் முன் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விவசாயமும் ஒரு முன்னெடுத்து வர்றதுக்கு அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்க முடியும்?
கண்டிப்பா கண்டிப்பாக. சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா மாணவ மாணவியர் வேளாண் துறையை தேர்ந்தெடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது ஒரு நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் இதில் சில தொழில்நுட்ப கல்விகளை கூட தவிர்த்து வேளாண் படிப்புக்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த விஷயம் என்று ஒரு கூடுதல் சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது. இப்படியாக மனிதன் நல்வாழ்விற்கு தேவையான உணவு உற்பத்தி, சுத்தமான சுற்றுச்சூழல் போன்ற அத்தியாவசியம் அனைத்திற்கும் அடித்தளமே மண்வளம் தான். இத்தகைய மண்வளத்தினை இன்றியமையாத பங்கை உணர்ந்து அவற்றை பாதுகாக்கும் வழிமுறைகளை மேற்கொள்வதால் நாமும் நம் வருங்கால சந்ததியினரும் நலம் பெறலாம் என்ற கருத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் அனைவரும் நலம் பெறலாம் என்பது என் கருத்து.
இப்போ இத்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மண் வளத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம காக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அதோட மாசுகளை எந்த அளவுக்கு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு காரணமா இருக்கு, அதே நேரத்துல இந்த மண்ணை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அதை மாற்றங்களை கொண்டு வரணும்?
மண்ணை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல முதலாவது நம்ம கருத வேண்டியது மனித உடல் கூறு எவ்வாறு சேதமடைந்தால் என்ன நடக்குமோ அது மாதிரி மண்ணின் சீர்குலைந்த அமைப்பு அல்லது உட்கட்டமைப்பு பாதிப்பினால மண் முதலாவது பாதிக்கிறது. இது எதனால் என்றால் மண்ணின் தொடர் பயன்பாடு, பராமரிப்பின்மை, தொடர் ரசாயன உர பயன்பாடு, ஒரே மாதிரியான பயிர் விளைவிப்பு போன்ற காரணங்களால் மண்ணின் கட்டமைப்பு சீர்குலைந்து விடுகிறது. இவ்வாறு இந்த மண்ணின் கட்டமைப்பு சீர்குலைவதால் இது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மண்ணின் நீர்த்தாங்கும் திறனை பாதிக்கிறது. அந்த நீர்த்தாங்கும் திறன் பாதிக்கும் பொழுது பயிர் வளர்ச்சியை தடுக்கிறது. ஏனென்னா பயிர் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஊடகமே வளமான மண்தான். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது கன உலோகங்களின் நச்சுத்தன்மை, அதிக அளவான உப்பு மற்றும் காரத்தன்மை, நாள்பட தேங்கிய பூச்சிக்கொல்லி பயன்பாட்டில் உள்ள நச்சுத்தன்மை போன்ற பல காரணங்களை நம்ம சொல்லலாம். அதில் இவை அனைத்துமே மண்ணின் பாதிக்கும் காரணங்களாக உள்ளன.
இப்போ மண் வளத்தை வந்து மேம்படுத்துறது அப்படிங்கிற வகையில என்னென்னலாம் செய்யணுங்கிற வகையில நம்ம வந்து மேற்கொள்ளலாம் மேடம்?
மண் வளம் நம்ம மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக உலகின் ஒரு நிலையான வளங்குன்றா வாழ்விற்கு இன்றியமையாத அடிப்படை தேவை மண் வளம்தான் மற்றும் நீர் வளமை. இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகளின் சபையும் கூற்றும் இதுதான். இதனை முன்னிறுத்தியே நம்ம தெய்வ புலவர் வள்ளுவர் தம் உரையில் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடைய தரன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் பொருள் பாதுகாக்கப்பட்ட நீரும் வளமான மண்ணும் குளிர் நிறைந்த காடும் உள்ளடக்கியதே அரண் என்பதாகும். ஏனென்றால் மண் வளமே நாட்டின் மிக முக்கிய வளமாக நான் கருதுகிறேன். அவ்வாறு கருதும் பொழுது நமது நாட்டின் வீழ்ச்சியை தவிர்த்து வளர்ச்சியை எட்டலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.
இப்போ விவசாய நிலங்கள்ல இப்ப ரசாயனங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற வகையில அந்த மண்ணோட தரம் எந்த அளவுக்கு பாதிக்குது, அதே நேரம் நம்ம இயற்கையான உரத்தை பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு அதோட மேம்படுதலா இருக்கு வழிகாட்டுதலா இருக்கு?
இப்ப இருக்க இந்த காலகட்டத்துல ரசாயன உர பயன்பாடு என்பது அதிகப்படியான மாசு, அதாவது வரம்புக்கு மீறிய உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு. இதனால் இந்த பூச்சிக்கொல்லிகளில் உள்ள கன உலோகங்கள் மண்ணில் நாள்பட தேங்கக்கூடிய திறனுடையது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவ்வாறு அது தேங்கும் போது சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இவை நமக்கு பல்வேறு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. ஒரு ஒழுங்கற்ற நீர் மேலாமை, அதை தொடர்ந்து உப்பு மிகுந்த நீரை பாசனத்திற்கு பயன்படுத்துவது, அடுத்தது நீர் பாசனத்தின் இடைவெளியை குறைப்பது, வடிகால் வசதியை பராமரிப்பின்றி கையாள்வது போன்ற அனைத்துமே மண் வளத்தை பாதிக்கின்றன. இது மட்டுமின்றி தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் வரையறுக்கப்பட்ட கழிவுகளும் மண் அதிகப்படியான மாசுக்களை சந்திக்கிறது. இவை எல்லாவற்றையும் நேரடியாக மண் வளத்தை பாதிப்பதனால் இயற்கை விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் இன்றியமையாத ஒன்றாக மாறியுள்ளது.
நம்முடைய மண் வளம் அப்படிங்கறத வந்து பாதுகாக்கக்கூடிய தாய் எப்படி ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து அந்த குழந்தை பெற்றெடுக்கிறாங்களோ அந்த போ அதுக்கு ஈடு இணையா உள்ளவங்க விவசாயிகள். அந்த விவசாயம் அவங்க அதே போல இந்த மண் வளத்தை அவங்க எந்த அளவுக்கு இதை வந்து பாதுகாத்து அவங்களோட இந்த விவசாயம் செய்தா அவங்களுக்கு வருமானம் அதிகமா ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், மகசூல் அதிகமா ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துல மாற்றக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான வழிமுறைகள் என்னன்னாலாம் அவங்க தெரிஞ்சுக்கலாம், என்ன செய்யணும் மேடம்?
இதற்காக நிறைய வழிமுறைகள் உள்ளன. முதலாவது, மண் அரிப்பை தடுக்க வேண்டும். மண் அரிப்பை தடுப்பது என்பது மண்ணின் மேலடுக்கு இழப்பதை தடுப்பதாகும். அந்த மண்ணின் மேல், ஏனென்றால் அந்த மண்ணின் மேலடுக்கு அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர் அளவிலான மண் மட்டுமே அதிக ஊட்டச்சத்துக்கள் மிகுந்ததாக இருக்கும். இந்த அடுக்கில் இருக்கும் மண் மட்டுமே அதிக கனிம வளம் கரிம வளம் நிறைந்ததாக பயிர் விளைச்சலுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். எனவே மண் அரிப்பிலிருந்து மண் மேலடுக்கு இழப்பை முற்றிலுமாக விவசாயிகள் தடுக்க வேண்டும். இரண்டாவது, மேம்படுத்தப்பட்ட உர மேலாண்மை. எப்பொழுதும் மண்ணின் தரத்தை திறனை அறிந்து அதற்கேற்றால் போல உர மேலாண்மையை கையாள வேண்டும். தென் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை என்பது நாம் முன் கூறியது போல இடைவெளியை குறைத்து நல்லநீரை விளைச்சலுக்கு ஏற்படுத்தி இந்த மாதிரியான நீர் மேலாண்மைகளை கையாள வேண்டும். தென் மண்ணின் தொடர் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். ஒரு பருவத்திற்கும் அடுத்த பருவத்திற்கும் ஒரு சிறிய இடைவெளி வேண்டும். அடுத்தது, பயிர் சுழற்சி, உரைப்பயிர்கள், பாதுகாப்பான உழவு, பசுந்தால் உரமிடுதல், மண்ணின் கரிம பொருட்களின் அளவை அதிகரித்தல் போன்ற பல பாதுகாப்பான முறைகளை கையாளலாம். இது இல்லாம இயற்கை வழி விவசாயம், பாரம்பரிய விதைகளை தேர்ந்தெடுத்தல், மண்ணை தழை குப்பை கொண்டு மூடுதல், ஆங்கிலத்தில் மல்ச்சிங் என்று அழைப்பர். இவையெல்லாம் கையாளும் பொழுது மண்ணின் வளத்தை கண்டிப்பாக மேம்படுத்த முடியும். பண்டைய காலத்தில் எந்த ஒரு நீரையும் நம்ம நேரடி பயன்பாட்டு உபயோகத்திற்கு கொண்டிருந்தோம். பட் கண்டிப்பா இந்த காலத்துல சமீப காலமா நாம் அனைவரும் அருந்தக்கூடிய ஒரே நீர் ஆர்வ வாட்டர். இது எதனால் என்றால், சுத்திகரிக்கப்படாத நேரடி நீர் உபயோகம் என்பது இன்று எங்குமே இல்லை. இது அனைத்தும் மண் மாசுபாட்டால் தான் ஏற்படுகிறது. நம் மண்ணின் கட்டமைப்பை தாக்கும் பொழுது மண்ணின் நீர்த்தாங்கும் திறன் குறைகிறது. நீர்த்தாங்கும் திறன் குறைவதால் நம்ம கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீரின் மட்டமும் குறைந்து விடுகிறது. இவ்வாறு நிலத்தடி நீரின் குறைபாட்டின் காரணமாக நமக்கு பெறப்பட வேண்டியது அதிக ஆழத்துடன் கூடிய உப்பு நீரை மட்டுமே நம்ம பெறுகிறோம். இதற்கு மெயினான முதன்மையான காரணம் நம் மண் வளம் மாசுபடுவது மட்டுமே. அந்த மண் வளத்தின் மாசுபாட்டை நம்ம நீக்கும் பொழுது அசுத்தமான நெகிழி குப்பைகளின் கொட்டுவது, தொழிற்சாலைகளின் வர்ண நிர்ணயிக்கப்படாத கழிவுகளை வெளியேற்றுவது, இந்த மாதிரியான அனைத்து கையாளும் முறைகளையும் நம்ம பின்பற்றாமல் நம் சுத்தமான நீரை பெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதன் மூலம் நம் மண்ணின் வளத்தை காப்பதோடு நீரின் வளத்தையும் நிச்சயமாக காப்பாற்றலாம். விவசாயிகள் இதற்கு முன்பு கையாண்ட நீர்ப்பாசன முறைகளை குறைத்து தற்பொழுது நியூ டெக்னாலஜிஸ் என்று சொல்லக்கூடிய புதிய யுக்திகளை அரசின் வழிகாட்டுதலோடு கையாளுவதால் அதிக நீர் வீணாவதை தடுத்து புவியின் நீரிருப்பு திறனை அதிகரித்து பயிர்களின் நீர் பயன்பாட்டை அதிகரிக்க செய்கிறது. சொட்டு நீர் பாசனம் போன்ற புதிய யுக்திகளை கையாள்வதன் மூலம் நிச்சயமாக நீர் சேமிப்பு திறன் அதிகரிக்கிறது. இது விவசாயிகளுக்கு அதிக பயனுள்ளதாக அமைகிறது. மண் வளம் குறித்து நம் தெய்வ புலவர் வள்ளுவர் தம் முறையில் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடைய தரன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் பொருள், பாதுகாக்கப்பட்ட நீரும் வளமான மண்ணும் குளிர் நிறைந்த காடும் உள்ளடக்கியதே அரண் என்பதாகும். எனவே மண் வளமே நாட்டின் மிக முக்கிய வளமாக கருதப்பட வேண்டும். அவ்வாறு கருதும் பொழுது நம் நாட்டின் வீழ்ச்சியை தவிர்த்து வளர்ச்சியை எட்டலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்றைய தலைமுறையினருக்கு மண் வளத்தின் முக்கியத்துவத்தை நன்கு உணர வேண்டும். அதாவது, ஒரு மில்லிமீட்டர் உயர மண் உருவாவதற்கு பல வருடமாகும். இப்படி மண் உருவாகும் முறையானது மெதுவாகவே நடைபெறுகிறது. எனவே மண் புதுப்பிக்க முடியாத வளமாகவே நாம் கருத வேண்டும். அதாவது, நம்மால் எந்த சூழ்நிலையிலும் மண்ணை செயற்கையாக உருவாக்க முடியாது என்ற கருத்தை இன்றைய தலைமுறையினர் மனதில் ஆழ பதிய வேண்டும். ஏராளமான கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுகின்றனர். ஆனால் எவரும் மண்ணை உருவாக்கவோ புதுப்பிக்கவோ முன்வந்தது இல்லை. காரணம், அது முடியாத ஒன்று. எனவே திடக்கழிவு பொருள்களை நிலத்திலும் நீரிலும் அதிக அளவில் குவிப்பதை கண்டிப்பாக தடுக்க வேண்டும். அப்படி மண்ணில் ஏற்படும் மாசுக்கள் நஞ்சாக மாறி அவை முதலில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை சிதைக்கின்றன. பின் அவை பயிர்களில் பரவி பின் அதன் வழியாக கால்நடைகளுக்கும் மனிதருக்கும் பரவுகின்றன. இவ்வாறு பரவும் நஞ்சின் மூலம் பல்வேறு நோய் தாக்கம் ஏற்படுகிறது. இதனை தடுக்க இன்றைய தலைமுறையினர் மண் வளம் காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். நாம் முழுவதுமாக இயற்கை உரத்தை பயன்படுத்துவதில் சில இடையூறு இருப்பதனால் ரசாயன உரவங்களின் பயன்பாட்டை குறைத்து கொண்டு இயற்கை உரத்தை இடுபொருளாக பயன்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை வழி மேலாண்மை என்பது இன்றியமையாத ஒன்று உள்ளது. அதாவது, மக்கிய தொழு உரம், பசுந்தால் உரம், மண் உரம், செறிவூட்டப்பட்ட இயற்கை உரம், பல்வேறு வகையான கரைசல்கள், தெளிப்பான்கள், உயிர் உரங்களின் பயன்பாட்டை அதிகரித்து ரசாயன உரத்தின் பயன்பாட்டை குறைத்து கொள்ளலாம். இவ்வாறு குறைக்கும் போது நாம் அனைவரும் மண்ணின் வளத்தை நேரடியாக பாதுகாக்கலாம்.
இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய விவசாயிகள் எந்த அளவுக்கு வந்து மண் வளத்தை வந்து பாதுகாத்து அதற்கான தேவையான அளவு சரியான கனிமங்களை கொடுத்தா நமக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும், வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிற காலகட்டத்தில், அதே நேரத்தில் மண்ணோட பாதுகாப்பு தன்மைகள் என்னென்ன, அதோட நமக்கு பயன்கள் என்ன, மண்ணோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிற வகையிலையும், அதே நேரத்தில் கல்வி கற்கும் விதத்தில் வேளாண்மை துறையில் இப்போ உள்ள தலைமுறையினரும் அதிகமாக பங்கெடுத்து படிக்க வராங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறிய மற்றும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
உலக மண்வள தினத்தை முன்னிட்டு இன்று மண் வளத்தை பாதுகாப்பும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மண் வளம் காப்போம், மனிதநேயம் போற்றுவோம்.
நேர்களே, இதுவரை உலக மண்வள தினத்தை முன்னிட்டு மண்ணின் மகத்துவம், அவற்றின் சிறப்புகள், பயன்பாடுகள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய ஆடுதுறை, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரு புவனேஸ்வரி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM9.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.